அன்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 23 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது சிவகுமார். இன்றைய நிகழ்ச்சியில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் இணைந்த வடக்கு கிழக்கு பிராந்தியத்தில் முஸ்லிம்களும் சிங்களவர்களும் திருப்தியுடன் வாழ வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்த கருத்து. அண்மையில் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடந்த வீல்சேர் கிரிக்கெட் போட்டிகள் குறித்து தமிழக மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் நாகராஜன் அளித்த பேட்டி.
வெற்றியோ தோல்வியோ, நாங்கள் எங்களுடைய திறமையை நாங்கள் காண்பிக்கின்றோம், மேலும் நாங்கள் வளர்த்துக் கொள்வோம் என்கின்ற மனநிலையில் தான் இருக்கு.
ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் அறவாளி இளம்பரதி மற்றும் மரியம் மைக்கேல்.
தென்னாப்பிரிக்காவில் ஆளும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைமை கொறடா அதிபர் ஜேக்கப் ஜுமா உட்பட கட்சி தலைமை பொறுப்பில் அங்கம் வகிப்பவர்கள் அனைவரும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சர் பிரவீன் கோர்தனுக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அரசியல் ரீதியாக தூண்டப்பட்டு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதாகும் என்று ஜேக்சன் தெம்பு கூறியிருக்கிறார். இனவெறி அரசாங்கத்தை விட மிக மோசமாக ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் நடந்து கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். சமீப மாதங்களில் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சிக்குள் விரிசல் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது.
கன்சர்வேட்டிவ் கட்சியின் மரியானோ ரஜோயை பிரதமர் பதவியேற்க வைத்து 10 நீடித்த அரசியல் முடக்கத்தை ஸ்பெயினின் முக்கிய எதிர்கட்சியான சோசியலிச கட்சியின் தலைமை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. ரஜோய் முன்வைத்த சிறுபான்மை அரசு மீது பயன்படுத்திய வெட்டு அதிகாரத்தை அகற்றிவிட ஆளும் சோசியலிச கவுன்சில் வாக்களித்திருக்கிறது. முதல் சுற்றில் எதிராக வாக்களித்தவர்கள் இரண்டாவது சுற்றில் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருந்ததாக சோசியலிச கட்சியின் பொறுப்பு தலைவர் ஜாவிர் பெர்னாண்டஸ் தெரிவித்திருக்கிறார்.
En primera votación de investidura, nuestro rechazo frontal.
கடந்த 2 நாடாளுமன்ற தேர்தல்களில் சோசியலிச கட்சியினரும் ரஜோயின் கட்சியும் பெரும்பான்மை பெற முடியவில்லை. கூட்டணி ஆட்சியை ஏற்படுத்துவதிலும் அவர்கள் தோல்வியடைந்துள்ளனர்.
முசுல் நகரை மீண்டும் கைப்பற்றும் போரில் துருக்கியின் ஈடுபாட்டை ஈராக் அரசு நிராகரித்துள்ள போதிலும் இதில் தங்களுடைய படைகள் இணைந்துள்ளதாக துருக்கி தெரிவித்துள்ளது. துருக்கி வசமிருந்த கனரக ஆயுதங்களால் பஷிகா முகாம் அருகே IS தீவிரவாதிகளை எதிர்த்து சண்டையிட உதவியாக இருந்ததாக அந்நாட்டு பிரதமர் பினாலி இல்ரிம் கூறியிருக்கிறார். மொசூலிலிருந்து வெறும் 12 தொலைவில் உள்ள பஷிகா நகரை பெஷ்மர்கா படையினர் கைப்பற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மொசூல் போரில் தங்களுடைய ஈடுபாட்டை துருக்கி வலியுறுத்தியிருந்தது, ஆனால் ஈராக் பிரதமர் ஹைதர் அல் அபாடி மறுத்து வந்தார்.
சீன முதலீட்டாளர்களிடமிருந்து நிலத்தை பாதுகாக்கும் வகையில் நாட்டின் மிகப்பெரிய கால்நடை பண்ணையை வாங்குவதற்கான ஒரு போட்டி முயற்சியை ஆஸ்திரேலியாவின் 4 பணக்கார நிலப்பரப்புகள் தொடங்கியுள்ளனர். ஆஸ்திரேலிய சீன கூட்டு நிறுவனம் 2 வாரங்களுக்கு முன்னர் தெரிவித்த 294 பில்லியன் தான் எஸ் கிட்மேன் மற்றும் நிறுவனம் என்ற கால்நடை பண்ணைக்கு நிர்ணயிக்கப்பட்ட தொகையில் ஆஸ்திரேலியாவிலே தெரிவிக்கப்பட்ட அதிக பேர தொகையாகும். தேசிய நலன்களை பாதுகாக்கின்ற நோக்கில் இந்த நிலத்திற்கான 2 சீன பேரங்களை ஆஸ்திரேலியா ஏற்கனவே நிராகரித்துவிட்டது.
ஐரோப்பிய ஒன்றியம் கனடாவோடு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை உருவாக்குவதை பெல்ஜியத்தின் வலோனியா பிராந்திய அரசு ஏற்றுக்கொள்ள திங்கட்கிழமை மாலை வரை ஐரோப்பிய ஒன்றியம் அவகாசம் வழங்கியுள்ளது. பெல்ஜியம் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதை வலோனியா பிராந்திய அரசு இன்னும் தடுக்குமானால் கனடாவோடு வியாழக்கிழமை நடைபெறுவதாக திட்டமிடப்பட்டுள்ள உச்சிமாநாடு ரத்து செய்யப்படும் என்று ஐரோப்பிய ஒன்றிய தகவல்கள் கூறுகின்றன.
அகதிகள் நெருக்கடி மற்றும் நிலநடுக்கத்திற்கு பிந்தைய நிலைமையை இத்தாலி கையாளும் வகையில் விதிமுறைகள் சற்று நெகிழ்வாக அமைய வேண்டும் என்று கூறி இத்தாலிய நிதியமைச்சர் பியர் கார்லோ பாதுவான் ஐரோப்பிய வரவு செலவு திட்டத்தின் சட்டத்திட்டங்களை கேள்விக்கு உள்ளாக்கியிருக்கிறார். இத்தாலிய அரசின் அடுத்த ஆண்டுக்கான நிதி திட்டங்களை பரிசீலித்து வருகின்ற ஐரோப்பிய ஆணையம் அதனை கேள்விக்குள்ளாக்கலாம்.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இனி செய்தி அரங்கில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது முதலமைச்சர் பதவியுடன் தொடர்புடைய விவகாரம் அல்ல என எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது மட்டக்களப்பு செய்தியாளர் ஆர். உதயகுமார்.
முதலமைச்சர் பதவிக்கு அப்பால் வடக்கு கிழக்கு இணைந்த பிராந்தியம் ஒன்றின் மூலம்தான் தமிழ் பேசும் மக்களாகிய தமிழர்களும் முஸ்லிம்களும் தங்கள் உரிமைகளை நிரந்தரமாக பாதுகாக்க முடியும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நடைபெற்ற கிழக்கு மாகாண தமிழ் இலக்கிய விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே இதனை அவர் தெரிவித்துள்ளார்.
இது முதலமைச்சராக பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கு இது ஒரு அத்தியாவசியமாக தேவை என்று நாங்கள் கருதுகின்றோம். அந்த காரணத்தை நிமிட்டதுதான் அந்த இயக்கத்தை நாங்கள் வலியுறுத்துகின்றோம்.
இந்த இலக்கை அடைவதற்கு தமிழ் பேசும் மக்களாகிய தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒருமித்து செயல்பட வேண்டியதன் அவசியம் பற்றியும் அவர் வலியுறுத்தி கூறினார்.
இதன் மூலமாக இவருக்கும் நாங்கள் அழுகி நாங்கள் வளர்ந்து இயக்கவில்லை. எங்களுடன் வாழ்கின்ற முஸ்லிம் மக்களும் பெரும்பான்மையின மக்களும் அவர்கள் திருப்தி அடைந்து வாழவர்கள். அவர்களுக்கு நாங்கள் அழுகி செய்ய முடியாது. அவர்களுக்கு நாங்கள் அழுகி செய்ய மாட்டோம். அவர்களது உரிமைகளை பாதுகாப்பதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ
என்றார் எதிர்கட்சி தலைவர் இரா சம்பந்தன்.
உதயகுமார் வழங்கிய குறிப்பு அது. மட்டக்களப்பு பகுதியில் பாலியல் தொழில் தொடர்பான சந்தேகத்தின் பேரில் பெண் அரசியல்வாதி ஒருவர் உள்பட சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்த செய்திகளை வழங்குவது மீண்டும் உதயகுமார்.
பாலியல் தொழிலுக்கு உடந்தை என்ற சந்தேகத்தின் பேரில் மட்டக்களப்பு மாநகர முன்னாள் மேயர் சிவகீதா பிரபாகரன் மற்றும் அவரது கணவரும் போலீசாரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு நகரிலுள்ள அவர்களது வீட்டுடன் இணைந்த கட்டிடத்தில் அறைகள் வாடகைக்கு விடப்படுகின்றது. அங்கு பாலியல் தொழில் நிமித்தம் ஆட்கள் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசாரால் இன்று நண்பகல் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சந்தேகத்துக்கிடமான முறையில் அங்கு தங்கியிருந்த 2 பெண்களும் 5 ஆண்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்தே கட்டிட உரிமையாளர்களான முன்னாள் மாநகர மேயர் சிவகீதா பிரபாகரனும் அவரது கணவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2008 தொடக்கம் 2013 வரை மட்டக்களப்பு மாநகர சபை மேயராக சிவகீதா பிரபாகரன் பதவி வகித்தார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது.
உதயகுமார் வழங்கிய குறிப்பது. இன்று யாழ்ப்பாணத்தில் சுன்னாகம் பிரதேசத்தில் கடமையில் இருந்த 2 காவல்துறையினர் மீது நடந்த தாக்குதலில் அவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த செய்திகளை வழங்குகிறார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
யாழ்ப்பாணம் சுன்னாகம் பிரதேசத்தில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற வாள்வெட்டுச் சம்பவம் ஒன்றில் காவல்துறையின் தேசிய புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 2 காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இந்த சம்பவத்தை அடுத்து காவல்துறையின் அதிரடி படையினர் அங்கு குவிக்கப்பட்டு தாக்குதல் நடத்தியவர்களை கண்டுபிடிப்பதற்காக தேடுதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. எனினும் எவரும் கைது செய்யப்பட்டதாக உடனடியாக தெரிய வரவில்லை. யாழ் மாவட்டத்தில் அதிகரித்துள்ள வாள்வெட்டுச் சம்பவங்களை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தனர். வியாழக்கிழமை இரவு இதற்காக விசேட காவல்துறை அணியொன்று குளப்பட்டி சந்தை பகுதியில் கடமையில் இருந்தபோது இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் மோட்டார் சைக்கிளில் வந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 2 கொல்லப்பட்டிருந்தனர். இதனையடுத்து காவல்துறையினர் மீது நடத்தப்பட்டுள்ள இன்றைய தாக்குதல் சம்பவத்தினால் அங்கு பதட்ட நிலையொன்று உருவாகியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ் பிரதேசத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். குளப்பட்டி சந்தை பகுதியில் கொல்லப்பட்டவர்களில் நடராஜா கஜன் என்ற மாணவனின் இறுதிக் கிரியைகள் இன்று கிளிநொச்சியில் நடைபெற்றன. சுன்னாகம் கந்தரோடையைச் சேர்ந்த விஜயகுமார் சுலேஷன் என்ற மாணவனின் நாளை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.
மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBCயின் தமிழோசை.
இனி விளையாட்டு கண்ணோட்டம். இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இடையே நடந்த வீல்சேர் T20 கிரிக்கெட் தொடர் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் போட்டிகளுக்கு கிடைக்கும் வரவேற்பு குறித்தும் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்கள் சந்திக்கும் சவால்கள் குறித்தும் தமிழக மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் நாகராஜனிடம் கேட்டேன்.
இப்ப இந்த பாரா ஒலிம்பிக்ல வந்து தேர் ஆர் 3 விதமான கிரிக்கெட்ல அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு வந்து பாரபெலஜிக்ஸ் ஸ்டாண்டிங் குரூப்னே ஒன்னு இருக்கு. ரெகுலர் கிரிக்கெட் பால்ல அந்த ஒரு ஹேண்ட் போனவங்க ஒரு லெக் போனவங்க தே ஆர் பிளேயிங். அது ஒரு கேட்டகரி ஆஃப் காம்படிஷன். அடுத்தது வந்து சிட்டிங் கிரீட் பாரபெலஜிக்ஸ் தரையிலே உட்காந்து சிட்டிங் அண்ட் பிளேயிங். மூணாவது வந்து வீல் சேர். இப்போ இந்த மூணுமே நீங்க பாத்தீங்கன்னாக்க இது வந்து பார்த்தவங்களுக்கு வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கு. எப்படி இந்த மாதிரி எல்லாம் விளையாடுறாங்க அப்படிங்கிறது.
அண்மையில இந்தியா பாகிஸ்தான் இடையே கோலாலம்பூரில் நடந்த இந்த போட்டியின் முடிவு எவ்வாறு வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனா இந்த போட்டியில் பங்கேற்ற வீரர்களின் மனோநிலையும் அவர்களின் பங்களிப்பும் எவ்வாறு இருந்தது?
அவர்தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முதல்ல வந்து இது வந்து ஒரு அங்கீகரிக்கப்படல அப்படின்றதுனாலயும் கவர்மெண்ட்ல இருந்து எந்த சப்போர்ட் இல்லைனாலும் இருந்தாலும் தங்களுடைய திறமைகளை வந்து மைதானத்துல காட்டி மற்றவர்களை நம்ம இது பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு உந்துதலோடு அவங்க போனவங்களுக்கு இது ஒரு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் முடியாதது ஒன்று மெல்ல என்ற ஒரு இது உண்டு. வெற்றியோ தோல்வியோ நாங்கள் எங்களுடைய திறமையை நாங்கள் காண்பிக்கின்றோம், மேலும் நாங்கள் வளர்த்துக் கொள்வோம் என்கின்ற மனநிலையில் தான் இருக்கிறேன்.
வீல்சேர் கிரிக்கெட் போன்ற தொடர்கள் நடத்துவதற்கு பார்வையாளர்கள் மத்தியில் அணுகுமுறை மாற்றம் தேவையா, அல்லது தனியார் நிறுவனங்கள் போன்ற ஸ்பான்சர்கள் அதிகரித்தால் அவர்கள் தொடர்ந்து ஊக்குவித்தால் இந்த நிலை மாறுமா?
பிசிக்கலி சேலஞ்ச், உடல் அங்க ஊனமுற்றவர்கள் சக்கரநாற்கார்கள் இருக்கின்ற இந்த விளையாட்டு வீரர்களே கிட்டத்தட்ட 4% சமுதாயத்தில் இருக்கிறதாக சொல்கிறார்கள். ஆக ஊனமுற்றவர்களுக்காக நாம் எந்த தொகையை ஒதுக்கினாலும், விளையாட்டுத் துறைக்காக ஒதுக்கினாலும் நிறைய போட்டிகளும் பயிற்சி முகாம்களும் பயிற்சியாளர்களையும் உருவாக்கி இந்த விளையாட்டுகளை நாம் மேம்பாட்டுக்கு கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் பல நிறுவனங்கள் எவ்வளவோ செய்கின்றார்கள், ஆனால் சமுதாயத்திலே இவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற இந்த நிலையிலே அவர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலே அவர்களுக்கு விளையாட்டு போட்டிகளை நடத்துவதோடு மட்டுமல்லாமல் நல்ல விளையாட்டிலே நல்ல அங்கீகாரம் பெற்று வருகின்ற விளையாட்டு வீரர்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொண்டார்களே ஆனால் நிச்சயமாக பல விளையாட்டு வீரர்கள் உருவாகுவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கின்றன.
தமிழக மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் சங்கத்தின் தலைவர் நாகராஜன் அளித்த பேட்டி அது. அடுத்து நேர் நேரம் வழங்குபவர்கள் மணிவண்ணன் மற்றும் மரியம் மைக்கேல்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் மைக்கேல். கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு செல்லாமே மைக்கேல்.
நிச்சயமாக, முதலில் இந்திய விண்வெளி அமைப்பு ஏவிய விண்கலங்கள் பற்றி விஞ்ஞானி சிவன் அளித்த பேட்டி பற்றி எழுதும் வேலூர் நேயர் ஜே டி மூர்த்தி, விஞ்ஞானிகளை வைத்துக் கொண்டு விண்வெளியில் சாதனை புரிகிறார்கள், ஆனால் அதிகாரிகளை வைத்துக் கொண்டு மட்டும் நடைபெறும் தேர்தல்களை நல்லபடி நடத்தி சாதனை புரிய இவர்களால் முடியவில்லை. முக ஸ்டாலின் போன்ற எதிர்கட்சித் தலைவர்கள் தேர்தல் ஆணையத்தை குறை கூறுகின்றனர். தேர்தல் ஆணையம் அரசு நலனுக்கு ஏற்றாற் போல தேர்தலை நடத்தி முடிக்கிறது, அதற்கு பிறகு ஒன்றும் நடப்பதில்லை என்கிறார்.
சிவகாசி விபத்து குறித்து எழுதும் மதுரை நேயர் சோ சண்முக சுந்தரம், சிவகாசி பட்டாசு குடோனில் வெடி விபத்து ஏற்பட்டு 8 அதிகமான நபர்கள் பலி என்ற செய்தியை கேட்டு வருந்தினேன். வரட்டும், பார்த்துக் கொள்ளலாம். நம்மை கேட்க யார் இருக்கிறார்கள் என்ற மிதப்பில் மெத்தன போக்கில் அரசு அதிகாரிகள் செயல்படுகின்றார்கள். தமிழகத்தில் பெரும் விபத்திற்கு பின்னர் தான் பெயரளவிலாவது செயல்படுவார்கள். மெத்தன போக்கை கைவிட்டு மக்களை மகிழ்ச்சியாக இருக்க வைப்பது அதிகாரிகளின் கடமை என்கிறார்.
பிலிப்பைன்ஸ் நிலவரம் குறித்து எழுதும் பெங்களூரு நேயர் ராஜா மதிவாணன், உக்ரைன், சிரியா போன்ற நாடுகளை தொடர்ந்து பிலிப்பைன்ஸிலும் மேற்கத்திய நாடுகளின் கைகூலிகளால் போராட்டம் என்ற பெயரில் கலவரம் தொடங்கப்பட்டுள்ளது போல் தெரிகிறது. பிலிப்பைன்ஸ் அரசும் மக்களும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது என்கிறார்.
காவிரி நதிநீர் பிரச்சினை பற்றிய செய்திகளும் காஷ்மீர் நிலவரம் குறித்த செய்திகளும் மிக தெளிவாக இருந்தன என்று பாராட்டுகிறார் கிளாம்பாடி சானார்பாளையம் நேயர் எஸ் குணசேகரன். நன்றி.
இதே பிரச்சனையில் கர்நாடக வன்முறை குறித்து எழுதும் மனம்பூண்டி நேயர் தட்சிணாமூர்த்தி, கர்நாடகத்தில் போராட்டம் நடத்துபவர்கள் மாதா கோயிலை தாக்குவதேன், பகுத்தறிவு பேசுபவர்களை தீர்த்து கட்டுவதுடன் பெயர் குறிப்பிட்டே கொலை மிரட்டலும் விடுக்கின்றனர், காவலர்களை தாக்குகின்றனர். மராட்டியம் டாக்கா போல பெங்களூருவும் ஆகிவிட்டது. காவல்துறை செயலிழந்துவிட்டது. அனைவருக்கும் பொதுவான நதியில் அனுமதி வாங்காமல் அணை கட்டிவிட்டு காவிரி எங்களுடையதே என்று கத்தினால் ஒரு தமிழன் எப்படி பாரத புத்திரனாக இருக்க முடியும் என்று கேட்கிறார்.
காவிரி நதிநீர் பிரச்சினை குறித்து எழுதும் மற்றொரு நேயர் புதுச்சேரி வி கோவிந்தராஜ், தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகளால் கடலில் வீணாகும் தண்ணீரை தேக்க தடுப்பணைகளை கட்ட முடியவில்லை. தடுப்பணைகளாவது கட்டியிருந்தால் காவிரியில் தண்ணீரை தேக்கி வைத்திருக்கலாம். அதை கூட செய்யாமல் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றன திராவிட கட்சிகள். இஸ்ரேலில் கூடத்தான் தண்ணீர் குறைவு, சொட்டு நீர் பாசனம் செய்து விவசாயிகள் சிறப்பாகவே இருக்கிறார்கள். நம் விவசாயிகள் தண்ணீரை எப்படி வீணடிக்கலாம் என்பதை நன்றாகவே தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்கிறார்.
சிரியா நிலவரம் குறித்து எழுதும் கல்பாக்கம் மும்பை சுகுமார், மதம் பிடித்தால் மனிதம் சாகும் என்பதற்கு பல்வேறு நாடுகளின் மதம் சார்ந்த வன்முறையை சொல்லலாம். இப்போது சிரியாவில் தொங்கவிடப்பட்ட மனித தலைகள் அதற்கு மேலும் உதாரணமாகிறது. உலக மக்களை காப்பாற்ற புத்தரின் அகிம்சை கருத்துக்கள் பரவ வேண்டியது அவசியம் என்கிறார்.
விசாரணை கைதி ராம்குமார் தற்கொலை என்ற செய்தி பற்றி எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியன், சிறைக்கூடங்கள் குற்றவாளிகள் மனம் திருந்தவும் செய்த குற்றத்தை எண்ணி வருந்தவும் மனம் திருந்தி மறுவாழ்வு பெறும் இடமாகவும் இருக்க வேண்டும், மாறாக குற்றவாளிகளை ஊக்குவிக்கும் இடமாக இருக்கக்கூடாது என்கிறார். சரி மைக்கேல், நேரமாகிவிட்டது. இத்துடன் இன்றைய நேர் நேர்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
நேர் நேரம் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.